ஓம் துணைநாதாதி குருத்ரயம் கணபதிம் பேட்டத்ரயம் பைரவம் சித்தௌகம் படகத்ரயம் பதைவம் தூதி பிரதமம் மண்டலம் வீராந்திய சதுஷ்டஷ்டிநவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்திரராஜசகிதம் வந்தே குரோகம் மண்டலம் சிந்தூதாருண விக்கிரகாம் திரிணயனாம் மாணிக்க மௌளி சுதத்தாரா நாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆதீனவக்ஷோருஹாம் பாணிபூர்ணரத்னகடகம் ரக்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்னகடரத்னகரணாம் த்யாயேத் பராமம்பிகாம். மணிப்பூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி ஆஜ்ஞாசக்ராந்தளாரப்தா ருத்ர கிரந்தி விபேதினி சஹசிராராம்புஜாரூடா சுதா சாராபிவர்ஷிணி கடில்லதா சமருதிஹி ஷட்சக்ரோபரி சமுத்திதா மகாசக்திஹி குண்டலினி விசதந்துதனீயசி. இது தூமிகா அப்படின்னு சொல்லக்கூடியதான மூணாவது கலை. லலிதா சஹஸ்ரநாமத்தை பன்னெண்டு கலைகளை பிரிச்சிருக்கார் பாஸ்கராயர் வியாக்கியானத்துல. முதல் கலை பூர்வபாகம், ரெண்டாவது கலை முதல் நூறு ஆமாக்கள், இது மூணாவது கலையா அமைஞ்சிருக்கு. நூத்தி ஓராவது நாமாவதிலிருந்து ஆரம்பிச்சு இருநூறு நாமா வரைக்கும் அம்பாளுடைய ஸ்தூலமான ரூபத்தை சிதக்னகுண்ட சம்பூதா தேவகாவிய சமுத்யதா அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னார். பிறகு வேதாந்த வேத்தியமா இருக்கக்கூடியதான பரா உருவத்தை அந்த ஸ்தூல ரூபத்தினால செய்யக்கூடியதான சிறந்ததான செயல்னாலேயே சொல்லிவிட்டார். பண்டாசுரவதோத்யுக்த சக்தி விக்ரமாரத்தைத்தான் ஆரம்பிச்சு பண்டாசுரவதம், அதற்காக வேண்டியதான யுத்தங்கள், அதுல யாரார கொன்னது இவைகளை சொல்லும் பொழுதே அதோட சேர்த்து ஸ்லேகையாக, ஸ்லேகன்னு ஒரு பதத்துக்கு ரெண்டு மூணு அர்த்தம் வரா போகல வச்சுண்டு நமக்கு சொல்லிவிட்டார். இப்படி பராரூபமாச்சு ஸ்தூல ரூபமாச்சு, நடுவுல சூக்ம ரூபம் ஒண்ணு இருக்கு. இந்த சூக்ம ரூபமே ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்னு வேதாந்தத்துல சொல்லியிருக்க கூடியதான வாசனாமயமான ஒரு ரூபம் ஒண்ணு, ரெண்டாவது யோக சாஸ்திரத்துல சொல்லிருக்க கூடியதான குண்டலினிங்கிற ரூபம் உண்டு. இதெல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். உலகத்துல இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் உண்டு பண்ணி காத்து தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம், அதோட நிகிரக அனுகிரகங்கள், நிகிரகம் துஷ்டால சரியாக மாத்துறது, அனுகிரகம் பக்தாளா இருக்கிறவள தன்னிடத்துல கொள்றது, இப்படிங்கிற நிகிரகானுகிரகங்களையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்துக்காக நம்ம சரீரத்துக்குண்ட குண்டலினி வடிவமாக அம்பாள் இருக்கான்னு சொல்ற. இந்த குண்டலினிங்கிற ஒரு ஸ்வரூபம் தாந்திரிகமான மார்க்கம், யோக மார்க்கம், அதே போல வைதிகமாக இருக்கக்கூடியதான மார்க்கம் ஒன்னு இருக்கு. அது என்ன? பூஜாக்கிரமம். இந்த பூஜையில பண்ணும் பொழுது அம்பாளுக்கு நாம் சாதாரணமாக எந்த தெய்வத்துக்கும் பூஜை பண்ணும் பொழுது இரண்டு முறையாக பூஜை பண்றோம். ஒண்ணு பாக்கிய பூஜை. பாக்கிய பூஜைன்னு என்ன? அம்பாளுடைய ஒரு விக்கிரகத்தை அல்லது மகாவிஷ்ணு விக்கிரகத்தை, பரமேஸ்வருடைய லிங்கத்தை, பிள்ளையாருடைய பொம்மைய ஏதோ ஒண்ணு அங்க வச்சு, இல்ல வேலையோ ஏதோ ஒண்ணு வச்சு, அதுக்கு முதல்ல தியானம், ஆவாகனம், ஆசனம், பாத்யம், அர்க்யம், ஆகமனீயம், வஸ்திரதாரணம், கந்தம், தூபம், தீபம், நைவேத்யம், கற்பூரஹாரதி, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், நமஸ்காரங்கள், மந்திரபுஷ்பங்கள், இவெல்லாம் பண்ணி முடிக்கிறோம். இது சாதாரணமாக எல்லா தேவதைகளையும் பண்ணக்கூடியதான பூஜா முறை. இதுல பஞ்சோபச்சாரம், ஷோடசோபச்சாரம், 64 உபச்சாரங்கள், சதுஷ்டி உபச்சாரங்கள் இவைகள்லாம் இருக்கு. உபச்சாரம்னா என்ன? உபசமீபே சரதி, அம்பாள் பக்கத்திலேயே இருந்துட்டு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்து பணிவிடை செய்தல், இதுதான் உபச்சாரம்னு அர்த்தம். உபச்சாரம் உபச்சாரம் ஏதோ ஒண்ணு மட்டும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. இப்படி இந்த உபச்சாரங்களை பண்ணி அதனால சந்தோஷத்தை அடையறது இருக்கு பத்தில, உபச்சாரமரும் சேசேவாரவரும் தியாகையர்வாள் கூட பாடியிருக்க. அந்த உபச்சாரமனுங்கிறது இருக்க, அது பூஜையில ரொம்ப முக்கியமான ஒரு வழி. அதே மாதிரியே நம்ம இன்னொருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுக்காம பண்ணக்கூடியதான பூஜை ஒண்ணு உண்டு, அதுக்கு ஆந்தர பூஜை அந்தர்யாகம்னு பேரு. இப்ப இந்த பூஜைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எல்லா விதமான வசதிகளும் வேணும், புட்பங்கள் வேணும், பழங்கள் வேணும், தாம்பூலங்கள் வேணும், கற்பூரம் வேணும், அதே போல மற்ற பதார்த்தங்கள்லாம் வேணும், அபிஷேகத்துக்கு இத்தனை பதார்த்தங்கள் வேணும், இந்த பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி சித்தப்படுத்தி மறுபடியும் வச்சுன்னு மறுபடியும் எடுத்து வச்சு, இது பெரிய ஃபேக்டரி நடக்கிற போல தான் நடக்கிற ஒரு சின்ன காரியம் பண்ணணும்னா, அதை இல்லாமல் தனக்கு மட்டும் தானே இதயத்துக்குள்ள அம்பாளை உட்கார வச்சு தியானம் பண்ணி ரத்னக்கல் பிதமாசனம் ஹிமஜலம் ஸ்நானம் சதிவ்யம்பரம் அப்படின்னு விசேஷமாக சிவ மானசுக்கு பூஜை பண்றா போல அம்பாளுக்கும் பண்ணக்கூடியதான பூஜை உண்டு. இப்படிப்பட்டதான ஒரு பூஜை இருக்க பார்த்தலாம், இதுக்கு அந்தர்யாகம்னு பேரு. இது குருமுகமாக அறியணும். அந்த அந்தர்யாகத்துல மணிப்பூரக சக்கரத்துல, மணிப்பூரக சக்கரம்னா நாபிஸ்தானத்துல, நாம் அம்பாளுக்கு மணிகளாக அர்ச்சனம் பண்ணிட்டு இருக்கோம். மணிகளோட இப்படி அர்ச்சனம் பண்ணக்கூடியதான சந்தர்ப்பத்துல நம்ம நாபிஸ்தானத்துல அக்னி வடிவமாக அம்பாள் காணப்படுகிறாள். மணிபூராந்தருதிதா, போன வாரமே சொல்லியாச்சு. போன வாரம் அம்பாள் சுதாசிங்கோர் மத்திய சுரவிட்டபி வாட்டி பரிவிரத்தே அப்படின்னு சுதாதாரங்களை அப்படியே விட்டு உலகத்துல யாரையும் வெளியில வர முடியாம பண்ணி விட்டா சென்னையில. அதனால அப்ப சொன்னத மறுபடியும் இன்னொரு தரம் சொல்லுவேன். எத்தனை தரம் சொல்லிட்டே இருக்கலாம் அம்பாளுடைய நாமாக்களை, ஜென்ம அதுக்காகத்தானே, அது கேட்டுட்டே இருக்கலாம். இருந்தாலும் போன தரம் சொன்னியாச்சு, ஞாபகப்படுத்தினேன் அவ்வளவுதான். சுதாதாராசாரைஹி சரணயுகள் அந்தர்விகளிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபிரசம் நாயமாசா அவப்யஸ்வாம் பூமிம் புஜகநிபமத்யுஷ்டவலயம் ஸ்வமாத்மானம் க்ருத்வா ஸ்வபிசி குலகுண்டே குஹரிணி சுதாதாரா தாரைஹி. அமிர்த பெருக்கினால உங்க சிரசுல இருக்கக்கூடியதான குருபாதங்கள்ல இருந்து வரக்கூடியதான சரண விகளாந்தர்விகளிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான 72,000 நாடிகள், முக்கியமான நாடிகள், அதை முழுக்க அப்படியே அமிர்த சேகம் பண்ணி அமிர்த பெருக்கினால நினைத்து புனரபி ரசம்னாய மகசா, மறுபடியும் சஹசிரார்த்தம் இருக்கக்கூடிய நான் சந்திர மண்டலத்தை அடைஞ்சு அவாப்யம் ஸ்வாம் பூமி பரமசிவனோட ஐக்கியத்தை அடைஞ்சு மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கே வந்துட்டாலாம். புஜகனிப மத்யுஷ்ட வலயம், புஜகனிபம் பாம்பு போன்றதான அத்யுஷ்ட வலயம், மூன்று சுத்து சுத்திண்டு அத்யுஷ்ட நிலையம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி, அம்மா குலகுண்டே மூலாதாரத்துல நாங்கள் இருந்துட்டு இருக்கேள் அப்படின்னு ஆச்சாரியர் சௌந்தர்யலரி 10வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஸ்லோகம் நம்பர் எல்லாம் எதுக்குங்கிற, அப்படி இந்த குண்டலினி ஸ்வரூபம் ஆச்சாரியாலும் சொல்லியிருக்காங்கிறதுக்காக. அப்படி அந்த குண்டலினியானது நம்ம சரீரத்துக்குள்ள மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் பர்யந்தம் மின்னல் மாதிரி தோணுகிறது. அதுல எப்பொழுது உங்களுக்கு மணிப்பூர சக்கரத்துல வருதோ அந்த இடத்துல அதனுடைய பாவம் நன்னா ஸ்பஷ்டமாக தெரியுது. மணிபூராந்தருதிதா, மணிபூர சக்கரத்துல உதிதா தோன்றினவள். முன்னால சிதக்னி குண்ட சம்பூதான்னு சொன்னேன், அங்க சம்பூதான நன்றாக வடிவம் நன்றாக அறியப்பட்டது. இங்க உதிச்சா தோணித்து, தோணின பிறகுதானே நாம் பார்க்க முடியும். மணிபுரத்துல தோணித்து, அதே போலயே இங்க வரும் பொழுது என்னாச்சு, நீங்க நன்னா அத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். மணிபூர் அந்த உதிச்சா, உதிச்சான பிரகட்டித்தான் அர்த்தம், தெளிவாக காணப்பட்டவள். அதுக்கப்புறம் விஷ்ணு கிரந்தி விபேதினி, இதுக்கு மேல கிரந்திகள். கிரந்தின்னு என்னது? கிரந்தின சாதாரணமா முடிச்சுன்னு சொல்ற. இது வந்து வேதாந்தங்களையும் இந்த சொல்லுண்டு, பித்யதே ஹ்ருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாஹ ஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு முண்டக்கோபுரத்துல பித்யதே ஹ்ருதய கிரந்தி அப்படின்னு கிரந்திங்கிற ஒரு நாம அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிரந்திங்கிறத வாசனைன்னு அர்த்தம் பண்ணிருக்க. பல ஜன்மாக்கள்ல நாம் பண்ணினதான அந்த செயல்கள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் நம்ம மனசுல அப்படியே தங்கி நிக்கிறது, அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். பழைய வழக்கங்கள் போறதில்ல, ஹேபிட் டை ஹார்ட், மறுபடியும் மறுபடியும் அதே பண்ணிட்டே இருக்கான். இத கிரந்தி வாசனான உபனிஷத்துல அதுக்கு அர்த்தம் சொல்லிருக்கோம். இங்க கிரந்தின்னா என்ன? இங்க கிரந்தின்னு சொன்னா ஒரு தரம் மேலுக்கு வந்த பிறகு அது மணி கீழே நழுவி விடாம இருக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான இடம். இப்ப மூலாதாரத்திலிருந்து அந்த சக்தியானது மேல கிளம்புறது. இதுக்காக நீங்க தனியாக ஆட்ட யோகம் எல்லாம் பண்ண வேண்டாம். குரு சொன்ன பிரகாரமாக மந்திரத்தை ஜபம் பண்ணினா போறோம். என்ன மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தாலே போறோம். அதுக்கு நேரா உட்காரணுமா, சாஞ்சி உட்காரணுமா, பத்மாசனம் போட்டுக்கணுமா, குக்குட்டாசனம் போட்டுக்கணுமா, இந்த வம்பெல்லாம் வேண்டாம். வெறும்னு அம்பால தியானம் பண்ணிட்டே இருந்தா போறோம். ஏன்னா அப்படி கருணையோட இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாள். ஆகையால் அந்த ஸ்வரூபமானது நமக்கு தானா பலத்தை கொடுக்கிறது. கொஞ்ச நாள் ஆனப்பறம் அந்த குரு பக்தி அதிசயத்தினால மனுஷனுக்கு தானா அந்த குண்டலினி சக்தியானது கிளம்பி, அது அவனுக்கு அவன் அறியாமலேயே அவன் அங்கிருந்து மேல போறது. போன பிறகு மறுபடியும் அங்கிருந்து இறங்கி வரதில்லை. போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துருச்சுனா இப்ப என்ன பிரயோஜனா? கொஞ்ச நேரம் அங்க இருக்க வேண்டாமா? ஆத்மானுபவம் ஏற்பட வேண்டாமா? அந்த அனுபவங்கள் ஏற்படுறதுக்காக அந்தந்த இடத்துல அதுக்கு ஒரு லீவர் மாதிரி திரும்பி கீழே விழாம இருக்கிறதுக்காக அங்கே வச்சுருக்க, அதான் கிரந்தின்னு பேரு. யோக சாஸ்திரத்துல இத பத்தி விசேஷமாக சொல்லியிருக்க. நம்ம சரீரத்துல ஆறு சக்கரங்கள் இருக்கு. அவாப்பிய ஸ்வாம்பூமிம் புஜக நிபமத்யுஷ்ட வலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரணின்னு சொன்னவ. அது என்ன பண்ணிருக்க? மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், இங்கிருந்து ஆரம்பிச்சு அங்கே மேல வரக்கூடியதான மணிப்பூரத்துக்கும் இதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு வளையம் மாதிரி இருக்க, அதுக்கு நாம பிரம்ம கிரந்தின்னு சொல்றோம். அங்கிருந்து ஆரம்பிச்சு மேல ஆன பிறகு விஷ்ணு கிரந்தி. அதே போலயே கழுத்து கிட்ட அதுக்கு மேல இருக்கிற சக்கரமும், மேல புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சக்கரமும், இது நடுவுல ருத்ர கிரந்தி. இப்படி மூணு கிரந்திகள் இருக்கு, மூணு வளையங்கள் இருக்கு, வளைவுகள் இருக்க. இது பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு சொல்றது. அதே போலயே நம்ம சரீரத்துக்குள்ள நாம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? முதல் ரெண்டு சக்கரங்கள் இருக்க, இது அக்னி மண்டலமா. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ரெண்டு சக்கரங்கள் சூரிய மண்டலம். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ரெண்டு சக்கரங்கள் சந்திர மண்டலம். அதுக்கு மேல இருக்கக்கூடியது துரிய கூட்டம். இப்படி ஒரு பிரிச்சு வச்சிருக்கோம். அதனாலதான் பூஜை பண்ணும் பொழுது முதல்ல அந்த ஆதாரம் இருக்கு பத்தல, சங்கத்துக்கோ அல்லது இதுக்கோ ஆதாரமா முதல்ல அக்னிமண்டலத்தை பூஜை பண்றோம். அதுக்கு மேல அடுத்தது சூரிய கலைகளை பூஜை பண்றோம். அதுக்கு மேல சந்திர கலைகளை பூஜை பண்றோம். ஏன்? உங்க சரீரத்துக்குள்ள இப்படி இருக்கு, இப்படி இருக்கா? ஆனா இது பூஜை பண்ணும் பொழுது இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அனுபவத்துல பொழுது ரிவர்ஸா இருக்கு. எப்படி? முதல்ல மேல பிரளயம், அதுக்கப்புறம் ஸ்திதி, அதுக்கப்புறம் சுருஷ்டி. இப்படின்னு மூலாதாரத்துல ஆனது அது சிருஷ்டிக்கு வந்திருக்கு இப்படின்னு சொல்ற தந்திர சாஸ்திரங்கள்ல. இத பத்தி மேல விஸ்தாரமா வரப்போறது சாஸ்திரத்திலேயே, அதனால நம்ம ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்ல. அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியதான அந்த கிரந்திகளை பேதனம் பண்ணி அது நுழை அதுக்குள்ள நுழைந்து வெளியில வரா. அதனால அந்த குண்டலினி சக்தியானது அந்த இடத்துல நுழைஞ்சு வெளியில வரா. இப்ப மணிகள் இருக்க, மணிகளுக்குள்ள நுழைஞ்சுதானே நூறு நூல் வெளியில வருது. ஒவ்வொரு மணிக்குள்ளயும் உள்ள பூந்துண்டு வெளியில வருது. இந்த உள்ள பூந்துண்டு வெளியில வருதுங்கிறதா அகார உகார மகாரம் நாதம்னு சொல்லிருக்க மாண்டூக்கிய உபநிஷத்துல. நீங்க ஓம்னு சொல்றேள், மறுபடியும் ஓம்ங்கிறேள், ஒரு தரம் ஓம்னு சொன்ன பிறகு அந்த மான்னு சொல்றப்ப ரெண்டு உதடையும் மூடிடுறா இல்லையா, மூடாம சொல்ல ஓதான் சொல்வேள், மூ சொல்ல மாட்டேன். இப்ப விவகாரம் இந்த மான்னு சொல்றப்ப ரெண்டு உதடையும் ஓட்டிக்கணும், ஓம் மறுபடியும் ஓம். அப்ப அந்த ஓம்னு சொல்ற காலத்துல அந்த மாங்கிற இடத்துல ஒட்டிக்கிறது, மறுபடியும் அதை திறந்தாதான் ஓவரும் வாய் மூழிண்டு மும்னு. அதுக்கு ஓன்னா ஒன்னும் சத்தம் வராது. அப்ப விவகாரம் என்ன, இந்த மகாரத்துக்கு மேல இருக்கிற நாதமானது உள்ள இருந்து வெளியில வந்து மறுபடியும் வெளியில இருக்கிறது உள்ள போகும்படி பண்றதான். இது துவாரஸ்தானம் வாசக்கால் மாதிரி, இங்க இருந்து வெளியில போகலாம் மறுபடியும் அங்க இருந்து உள்ள வரலாம், அது மாதிரி உபயோகப்படுறதான். இதுதான் இந்த இடத்துல கிரந்திங்கிற பத்து கஷ்டம். ஆகையால் ஒவ்வொரு இடத்துலயும் ஊடுருவி உள்ள செல்கிறது, அதை உடைக்கிறது அதை திக்கிறது எல்லாம் பண்ணுவாள் அம்பாள் அப்படின்னு சொல்ற ஜனங்கள். அது அது மாதிரி இருக்கு. உள்ள போயிட்டு வரும்பொழுது ஒரு எறும்பு உள்ள இருந்து மேல போனா எப்படி இருக்கு உங்களுக்கு, முதுகுல அப்படியே ஒரு எறும்பு மேல போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த சமயத்துல எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குன்னு சொல்ற. இப்ப விவகாரம் என்ன, அந்தந்த இடத்துல நின்னு நமக்கு மனச அங்கே நிக்கும்படி பண்றது. அப்படி நின்னா என்ன ஆகும், அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியதான அந்தந்த பூதத்தை ஜெயிப்பள். அச்சேத்யோ யமதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்யே வஜா நித்ய சர்வகதஸ்தானு அகலோயம் சனாதனா. கத்தி வெட்டாது அச்சேத்யோயம், நெருப்பு சுடாது அதாஹ்யோயம், அக்லேத்யா ஜலம் நினைக்காது, தூக்கி சமுதிரத்தை போட்டாலும் ஒன்னாக அது கரைக்கு வந்துருவள். நீங்க என்னடா அம்பாள் காப்பாத்துல, வசிஷ்டருக்கு கோபம் வந்தது பிராணஹானி பண்ணணும்னு ஆரம்பிச்சார், மலையில இருந்து கீழே விழுந்த தேவதைகள் புடிச்சுட்டாலும் கீழே விழாம அடிபடப்படாதுன்ட்டு என்ன பண்றது, சமுதிரத்துல கல்ல கட்டிட்டு விழுந்தார். சமுதிர ராஜா கொண்டு வந்து கரையில எடுத்து வந்து உட்கார வச்சுட்டார். என்ன பண்றது, விஷத்தை குடிச்சார். அவர் தேவலோகத்தில இருந்து அஸ்வினி தேவதைகள் வந்து அவளை தொட்டா விஷம் எல்லாம் அமிர்தமா போயிருச்சு. எனக்கு பிராணனை விட்டுக்கிறது கூட எனக்கு சுவாதந்திரம் இல்லையான்னு அப்பா பிரம்மதேவர் வந்தார். நீர் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் சுவாமின்ட்டார். விவகாரம் முழுக்க துன்பத்தை கொடுத்துறேன்னார். நான் கொடுக்கல வந்த துன்பம் விவகாரம் முழுக்க என்ன, இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான சக்தியானது வேலை வர வர ஒரு பூதமும் பிருத்திவியோ ஜலமோ நெருப்போ வாயோ ஆகாசமோ உங்களை ஒண்ணும் பண்ணாது. அதான் பூத ஜயம்னு பேர். பூத ஜெயத்துக்காக ஒரு பிறக்க எல்லாம் யமரம்னு ஏதோ பண்ணிட்டு இருக்க பார்த்தேடா, இது ஸ்வரூபம் இதுதான். அப்படி அந்தந்த இடத்துல வரும்பொழுது அந்தந்த பூதத்தை ஜெயிக்கிறேள். இது விசேஷமாக விபேதினு பேர். விபேதினு அதை தாண்டி வரா, அதை பிரிச்சுண்டு வரா, கதவை உடச்சுண்டு வெளியில வரா சார், சத்தம் பண்ணிட்டு வரான்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு தரம் கதை உடைக்கிறடா என்ன விபேதினு என்ன அர்த்தம், அதன் வழியாக வெளியில வரான். இது முதல் ரெண்டு நாமாக்கு அர்த்தம். இந்த ரெண்டு நாமாக்களை போன வாரம் பார்த்தேன், போன வாரம் சொன்னேன், சில வராத வாழ்ல திருப்பியும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா மனசுக்கு, அதனாலதான் மறுபடியும் அதை மறுபடியும் பார்த்தேன். நாபோ தசதலையே பத்மே, நாபிஸ்தானத்துல பத்து இதழ்கள் இருக்கக்கூடியதான பத்மத்தில் சாமயிக்க பூஜாயாம், சாமயிக்க பூஜைன்னு ஒரு பூஜை பண்றேன், அந்தர்யாகம் பண்றேள். அங்கே மணிபி ரத்னை பூரியதே, அங்கே அம்பாளுக்கு ரத்னங்களாக சமர்ப்பணம் பண்றேள். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னு சமர்ப்பணம் பண்றோம். அதே போல அந்தர்யாகத்துல அம்பாளுக்கு மணிகளை கொடுக்கிறேள். மணிகள் ரத்னங்கள் மாணிக்கங்கள் முத்துகள் பவழங்கள் இவைகள் அம்பாளுக்கு மனசார கொடுக்கிறேன். இத்தனையும் கொடுத்து அம்பாளை சந்தோஷப்படுத்தக்கூடியதான பூஜையானது விசேஷமாக இங்கே செய்யப்படுகிறது. மணிபி ரத்னை பூரியதே பூஷ்யதே, பூஷ்யதே அம்பாளுக்கு பல விதமான ரத்னங்கள் அந்த மாலைகள் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்றேன். என்கிட்ட காசு இல்லையன்னு சொல்லாதீங்க, மானசிக்கமா பூஷ்யதே தேவி இது தத் சக்கரம் மணிபூர பத வாச்சம். அதனாலதான் இந்த சக்கரத்துக்கு நாபியில இருக்கிற சக்கரத்துக்கு மணிபூர சப்தம்னு சக்கரம் இது. இங்கிருந்து சத்தம் உண்டாகலாம், நாபி ஹிருத் கண்ட ரசனா, நாபியிலிருந்து ஆரம்பிச்சு ஹிருத் இதயத்துல ஆனாகத சக்கரத்துக்கு வந்து கண்ட கழுத்துல இருக்கிற விசுத்தி சக்கரத்துல நன்றாக சுத்தமாயி ரசனா நாக்கு வழியில வெளியில வருது. பராபத்தியத்தை மத்தியமா வைக்கிற நாக்கு. இது எல்லாத்தையும் ஒரு பாட்டுல சொல்லிவிட்டார் ஒரு பெரியவர் தியாகராஜர். விவகாரம் என்னன்னு, இத்தனையும் நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தரியாகத்துல அம்பாளுக்கு பண்ண கூடியதான பூஜையில சித்திக்கிறது. அதான் பராபத்தியத்தை மத்தியமா வைக்கிறீங்கிற நாக்குகள் நாலு வாக்குகள். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் மணிபூர பத வாச்சியம் சத்ய அந்த மணிபூரத்துக்கு கீழே அதஸ்திதம் கிரந்திம் பித்வா உதிதா, அந்த வளைவை தாண்டி மேல வந்திருக்கா. அந்த உதித்தான தோணினால் பிரகட்டித்தா, சூரியன் உதித்தார்னா சூரியனை தாங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது தூங்கும் பொழுது அந்த ஸ்வரூபத்தை நீங்க பார்க்க முடியாது. ததுபரிஸ்திதம் விஷ்ணு கிரந்திம் விசிஷ்ய பினதி, அங்க இருக்கக்கூடியதான் தெய்வம் மகாவிஷ்ணு வானுமண்டலத்துல இருக்கார், அது சூரிய மண்டலம், அங்கே மகாவிஷ்ணு இருக்கார். அந்த மகாவிஷ்ணு எப்படி இருக்கார், ஜடராக்னி ரூபமா இருக்கார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதா பிராணாவான சமாயுக்தா பதாம்யன்னம் சதுர்விதம். பகவான் உம வயிற்றுக்குள்ள நெருப்பு வடிவமா இருக்கார் வைஸ்வானர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்களோ எதை சாப்பிட போறீங்களோ, ஏன்னா அடுத்த வாரம் தீபாவளியோ இல்லையோ, இதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே தயார் பண்ணி வச்சு விடுற. அன்னைக்கு தயார் பண்ணது சாப்பிடுங்க, முன்னால இருக்கிறத சாப்பிடாதீங்க. விவகாரம் என்னடா, அப்படி விசேஷமா பக்ஷ்யம் போஜ்யம் சோஷியம் லேக்கியம் பேயம் எல்லாத்தையும் சாப்பிடுறான். இந்த சாப்பிட்ட பதார்த்தங்களை அதை ஜீரணம் பண்ணணும் அல்லவா, அதுக்காக நம்ம வயசுக்குள்ள நெருப்பு வடிவமா இருக்காராம். அகம் நான் வைஸ்வானரோ பூத்வா நெருப்பு வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிராணி நாம் தேக மாற்றத்தக உங்கள் சரீரத்துக்குள்ள வயத்துல இருக்கேன். பாட்டி மா சொல்ல வயத்துல நெருப்ப கட்டிண்டேன்னா, யார் கட்டிக்க சொன்னார்னா பேத்தி, நானா சொன்னேன் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், நீ வெளியில போனவள் வரலையம்மா என்னாச்சோ என்னமோ தெரியலே கவலைப்பட்டு இருக்கேங்கிறதுக்கு இப்படி சப்த பிரயோகம் லோகத்துல இருக்கு. ஆனா நிஜமாகவே ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் பகவான் விஷ்ணுமூர்த்தியானவர் வைஸ்வானர்னாக இருக்கார் அப்படின்னு சொல்றது. அதான் அங்க இருக்கக்கூடியதான விஷ்ணு கிரந்தி, அது வழியாக போய் ஒரு க்ஷணம் நமக்கு உலகத்தை சரீரத்தை காப்பாற்றக்கூடியதான ஒரு நிலையை அடைந்து மேல வரலாம். முதல்ல அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன, நீங்க சௌக்கியமா இருக்கணும். சௌக்கியமா இருக்கணும்னா சரீரத்துல ஒரு கவலையும் இருக்கப்படாது. சரீரத்துல தலைவலி கால் வலி மூக்க வலி ஏதாவது எந்த வலி வந்தாலும் ஜபம் கட்டு மீதியெல்லாம் அப்புறம். முதல்ல எது விவகாரம் நினைக்க முடியல சார், ஒண்ணும் முடியல, என்ன வலியதான் நினைக்க முடியுது, வலி நினைச்சா வந்தா அதுல தானே மனசு போறத. அப்ப என்ன, நீங்க சௌக்கியமா இருக்கணும்னா இன்னைக்கு நிலையில முதல்ல வியாதி வைக்க இல்லாம இருக்கணும். மனுஷியனுடைய நிஜமான ஒரு ஆனந்தம் இது, சரீரத்துல எந்த வியாதியும் இருக்கப்படாது. இதான் பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி விபேதினி ததுபரிஸ்திதம் விஷ்ணு கிரந்திம் விபிஜ்ய விசிஷ்ய தினத்தீட்ட ததா விஷ்ணோஹோ மணிபூரக சக்கரஸ்திதத்வேன. ஏன் சார் இந்த கிரந்திக்கு விஷ்ணு கிரந்தின்னு பேரு வச்சேன், அங்கே வைஸ்வான ரூபமாக ஜெயஸ்ததா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவேஷ்டா அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, உங்க சரீரத்துக்குள்ள சூரிய மண்டலத்துல நாதி சக்கரம், அங்கே மகாவிஷ்ணு அதிபதியா இருக்கார். அப்படி அந்த மகாவிஷ்ணு விஷ்ணோஹோ மணிபூர சக்கர ஸ்திதத்வேனா, மணிபூர சக்கரத்துல இருக்கிறதுனால தத் கிரந்தேகே விஷ்ணு கிரந்தை சமாஜ்யா, ஒவ்வொன்னுக்கும் ஏன் இந்த பேர் வந்தது எல்லாம் சொல்றார் பாக்கியத்துல. சரி, ஏவம் பிரம்ம ருத்ர கிரந்தி சம்ஜே அபிஜ்ஞேயே, இதே போலயே அந்தந்த சக்கரத்துல பிரம்மதேவர் இருக்கிறதுனால பிரம்ம கிரந்தி, மேல ருத்ரன் இருக்கிறதுனால ருத்ர கிரந்தின்னு பேரு. இப்படி மணிபூர அந்த ருதிகா விஷ்ணு கிரந்தி விபேதினி, இது வரைக்கும் சொன்னோம். இந்த குண்டலினி சக்தியானது இதோட நிக்கல, இன்னும் மேல வருது. அது கழுத்துல இருக்கக்கூடியதான விசுத்தி சக்கரம். சில பேர் பேசினா அவன் என்ன பேசறான்னு நமக்கு தெரியாது, நன்னா பேசிட்டு இருக்கா ஆனா அவளுடைய வார்த்தை நமக்கு புரியாது, அந்த சொல்லானது ஸ்புட்டமாக இருக்காது. அல்லது ஸ்புட்டமாக இருந்த போதிலும் அவ என்ன பேசுறான்னு புடிப்படாது. இன்னொரு தரம் சொல்லுங்க அப்படிங்கிற, என்ன சொல்லுங்க என்ன சொன்னீர் அப்படிங்கிற, ரெண்டு தரம் சொன்னாதான் நமக்கு ஏதோ புரியுதா போல இருக்கு. ஏன் சுவாமியினர் இங்க விசுத்தி சக்கரத்துல சுத்தி ஆகல சக்கரம், அந்த சொல் அது எப்படி பேசணும்னு தெரியணும். முதல்ல வந்து நம்ம பேசறதுக்கு முன்னால எதற்கு பேசறோம், எதிராளி புரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே பேசணும். மணிக்கணக்கா பேசுவோம், என்ன சொல்றான்னு வர தெரியாது நமக்கு, என்னென்னமோ விஷயங்கள் தான் பேசுண்டு. விவகாரம் என்ன, அந்த சப்தமானது சுத்தமாகணும், பொருள் கரெக்டா இருக்கணும், எதை சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லணும், இதுதான் கம்யூனிகேஷன் பேர். இன்னைக்குதான் ஏதோ கம்யூனிகேஷன் ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம சாஸ்திரத்துல சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியதான அந்த கம்யூனிகேஷனுக்குறதான விஷயங்கள் வேற யாருக்குன்னு தெரியாது. அவ்வளவு சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு, இத சொல்றதுக்காகவே தனியாக ஒரு தெய்வத்தையே வச்சுட்டோம் வாக்தேவிகள்ட்டு. தோர்பிர்யுக்தா சதுர்பிர் படிக மணிமயை புஷ்பமாலாம் ததானா ஹஸ்தேனைகேன சக்கரம் சீதமபிசுகம் புஸ்துகம் சாபரேணா பாசா குந்தேந்து சங்கஸ்படிகமணி நிபா பாசமானா சமானா சாமேவாக் தேவதேயம் நிவசத்து வதனே சர்வதா சுப்ரசன்னா அப்படின்னு அந்த வாக்தேவிய முதல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டா அது வந்து நமக்கு என்ன பேசுறோம் இன்னொருத்தருக்கு புரியும்படி தேனொழுக பேசணும். அதுக்காக கிளாஸுக்கு வரதுக்கு முன்னால ஒரு பாட்டல் தேனை குடிச்சிட்டு வரதில்ல, தேனொழுக பேசணும்னா பேசும்பொழுது இனிமையா இன்னொருத்தருக்கு புரியும்படி பேசணும். அவன் மனசு நோகர மாதிரி பேசுறது இல்ல, இப்படி ஒழுங்கா பேசணும்னா அந்த விசுத்தி சக்கரம் வழியாக கொண்டலி போகணும். அதற்கு பிறகு ஆக்ஞா சக்கரம் இரண்டு புருவங்களுக்கு அது வரைக்கும் மேல வந்துட்டே இருக்கு. நீங்க ஜபம் பண்ண பண்ண அந்த ஜபசக்தியானது தானா மேல வருதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த குண்டலினின்னு ஒரு பாம்பு சார், பாம்பு வெளியில வந்தது, இந்த கதையெல்லாம் வேண்டாம், அது அப்படி இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, அது வந்து நமக்குள்ள அந்த விசுத்தி சக்கரம், அதை தாண்டி ஆக்ஞா இரண்டு புருவங்கள் நடுவுல வரைக்கும் அந்த சக்தியானது நமக்கு தோன்றது. அந்த சமயத்துல ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா, ஆக்ஞா சக்கரத்துக்கு ஆசமந்தா ஜாயதே இது ஆக்ஞா, இந்த சக்தியானது உங்க ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல வந்ததுமேயானால் அங்க என்னாச்சு, ஆக்ஞா நன்றாக புரியறது. சாஸ்திரம் வாச்சா புத்தகத்தை வாச்சா கிளியரா தெரியறது. என்ன பண்றது, அது வரைக்கும் கஷ்டப்பட்டு இப்படியா அப்படியா என்னமோ கவலைப்பட்டு, இது வந்ததுமே என்ன ஆயிடுதுன்னா அந்த சாமர்த்தியம் வந்ததுமே புத்தகத்தை வாச்சா கரெக்டா இந்த ஸ்வரூபத்துக்கு நமக்கு என்னதுன்னு புரியுது. தந்திர வார்த்திகம்னு ஒரு புஸ்தகம், குமரில பட்டர்னு ஒரு மகாத்மா அதை எழுதினார், அத பாடம் சொல்லிட்டு இருக்கார். சொல்ற காலத்துல பாஷ்யத்தை எடுத்து நாலு பேருக்கு சொல்லிட்டு இருக்கா, சிஷ்யால் சில பேர் இருக்கா முன்னால உட்கார்ந்து இவர் பாடம் நடத்திட்டு இருக்க. அத்திர என்ன சொன்னார், அத்ராபி நோக்தம்னு ஒரு இடத்துல இருக்கு, இங்கேயும் சொல்லலேன்னார். சரி, இன்னொரு இடத்துல தத்ரது நோக்தம், அங்கேயும் சொல்லலேன்னு, அடுத்தது ஸ்பஷ்டம் அப்படின்னு. சார் இங்கேயும் சொல்லல அங்கேயும் சொல்லல ஸ்பஷ்டம்னு இருக்க, ரெண்டு இடத்துல சொன்னா சரி எங்கேயும் சொல்லலன்னா ஸ்பஷ்டம்னு எப்படி சொல்வேன் அப்படின்னு கேட்டார். இத பத்தி ஏன் அப்படிங்கறத வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க. ஒரு பையன் முன்னால கிளாஸ்ல முன்னால இருக்காங்க, அவர் எழுந்துட்டான். சுவாமி அப்படி இல்லையே நர், ஆனா எப்படி நர், அத்ராபி நோக்தம்னு படிக்க வேண்டாமே, அத்ர அபினா உக்தம்னு படிங்கட்டார். அத்ரா இங்கு, அபிங்கிற சொன்னால சொல்லப்பட்டது, தத்ரா து நோக்தம்னு இல்ல தத்ர துணா உக்தம்னு படிங்க. இங்க அபிங்கிற சொல்லால சொல்லப்பட்டது, அங்கே தூங்குற சப்தத்தினால சொல்லப்பட்டது, ரெண்டு இடத்துல சொல்லிருக்கிறதுனால ஸ்பஷ்டம்னு சொல்லிருக்காரு. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, நான் இன்னில இருந்து நீ குரு நான் சிஷ்யன்ட்டேன். அதனாலதான் அந்த மதத்துக்கு குரு மதம் பேர், பிரபாகரருக்கு குரு மதம் பேர். அன்னைக்கு நம்மளை விட நன்னா சொல்றவா யாராவது இருந்தா அவளை ஒத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு மனப்பான்மை இருந்தது. யார் இடத்துல இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். யுக்தி யுக்தம் வசோகிராஹ்யம் பாலாதபி சுகாதபி, யார் சொன்னாலும் நன்னா இருந்தா நம்ம அதை புரிஞ்சுக்கணும்ங்கிற எண்ணம் இருந்தது. வயசானாலும் எத்தனை சாஸ்திரங்கள் வாசித்தாலும் நமக்கு தெரியாத விஷயம் ஒத்தருக்கணும்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை எடுத்துக்கணும், அவளுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் என கூடியதான எண்ணம் இருந்தது. அதனால அப்படி நடந்தது. ஏன் சொல்ல வந்த, இதெல்லாம் எப்படி வருது, அந்த ஆக்ஞா சக்கரத்துல குண்டலினி சக்தி வந்ததுமே டக்குன்னு புரியுது. அதான் ஆக்ஞான் பேர். ஆக்ஞா புருமத்யே, புருவங்களுக்கு நடுவில், த்விதள பத்மே, இரண்டு தளங்கள் இருக்கக்கூடியதான ஹம்ளம் அப்படிங்கிற பீஜாட்சரங்கள் அங்க இருக்கு. ஆக்ஞாபகஸ்ய ஸ்ரீகுரோஹோ அவஸ்தானா, இந்த இரண்டு தளங்களுக்கு நடுவுல அங்க இரண்டு தளங்கள் இருக்குன்னு அங்க குருபாதங்கள் இருக்கு. அதனால குருபாதங்களுடைய ஆக்ஞாபகஸ்ய ஸ்ரீகுரோர் அவஸ்தானாத் ஆக்ஞா சக்கர சம்யா, உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான சம்ய. தாவத் பர்யந்தம் மனோ நிகிரக அபியாசே, இந்த ஜபத்தை பண்ணி பண்ணி அப்படியே உங்களுடைய மனோ நிகிரகம் அது வரைக்கும் உங்களுக்கு இருக்குமேயானால், மனது உரிமை இருக்குமேயானால், ஈசத் ஜானோதயோ பவதி இதுவா. முழுக்கே பிரம்மஜானம் வந்துருச்சுன்னு நான் சொல்லல, பிரம்மஜானம் வேதாந்தம் வாசிக்கணும், வேதாந்தத்தினாலதான் வரும். ஞானாதேவத கைவல்யம், ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவிய மந்தவிய நிதித்யாசிதவிய, ஜபம் பண்ணினத்தினாலையும் உபாசனம் பண்ணினத்தினாலையும் அதுக்கு சரியான தகுந்ததான ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜென்மாவிலேயே அந்த ஸ்வரூபத்தை அடையக்கூடியதான ஒரு தன்மை அம்பாள் கொடுப்பார். ஆகையால் ஈஷத் ஞானோதய புத்தத்தை வாசித்தா நன்னா புரியும். ஒரு தரம் குருகிட்ட கேட்டோமையான மனசுல தனிச்சு நிற்கும். அப்படிப்பட்டதான ஞானமானது குரு அனுகிரகத்தினால கிடைக்கிறது. ஈஷத் ஞானோதயோ பவதி. ஏ சார் ஆக்ஞான்னு சொன்னா நன்னாவே வருதுன்னு சொல்லிவிடப்படாதன்னார். நான் என்ன பண்ணுவேன்ப்பா, பாணினியானவர் ஆங் அப்படிங்கிற உபசர்க்கத்தை ஈஷதர்த்தகம் கொஞ்சம்ங்கிற அர்த்தத்துல ஆங்னு சொல்லிருக்க. ஆங் மரியாதா அபிவித்யோகோங்கிற ஒரு சூத்திரத்தினால இப்படி சொல்லிருக்காரு. நான் என்ன பண்ணுவேன் சார், ஆங் ஈஷதர்த்தக சதந்தராலே திஷ்டதி, இரண்டு புருவங்களுக்கு நடுவுல அம்பாள் இருக்க. அதனாலதான் தியானம் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும், அம்பாள் அங்க தியானம் பண்ண இரண்டு கண்களால அங்க பார்க்கணும் அம்பாள. அங்க அம்பாள் எப்படி இருக்க, அருணம் கருணா தரங்கிதாட்சிம் திருதஜங்குஜ புஷ்பபாண சாபம். அதனால்தான் சிவப்பான மங்களமான அங்கே ஒரு குங்கும பொட்டை வைக்கிறேன். ஏன் சார் நெத்தியில பொட்டு வைக்கணும்னு, இப்ப இருக்கிறவாள் இருக்கிற போட்டா தொடச்சு விட்டு வெளியில போறான் ஆபீஸுக்கு போறப்ப, அது எதற்காக வச்சோம் தெரிய வேண்டாமா நமக்கு, எதற்காக பொட்டு வச்சுட்டு இருக்கோம், அங்க அம்பாளுடைய ஸ்தானம் இருக்கு. ஏன் சார் சிவப்பான பொட்டை வச்ச, இப்பதான் கலர் கலரா அந்த வஸ்திரத்துக்கு தகுந்தா போல வச்சுக்கிறாளோ இல்லையா, ஆனா சிவப்பா தான் வச்சுக்கணும்னு சொல்றா. அதுக்கு காரணம் என்ன, அம்பாளுடைய ஸ்வரூபம் அங்க இருக்குங்கிறதுக்காக. நம்ம மதத்துல நம்ம சாஸ்திரத்துல வேதங்கள் எதற்காக சொல்லி இருக்குன்னு நம்ம புரிஞ்சோம்னா அப்புறம் ரைட்டு, நீங்க அனுஷ்டானம் பண்றீங்கிறது அப்புறம், ஆனா அது எதற்காக சொல்லிருக்கா, இத அடுத்த அட்லீஸ்ட் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டாமா சொல்றதுக்காக. அதனால சதந்தராலே திஷ்டதி, ருத்ர கிரந்தி துவயம் ஹிருதய கத அநாஹத சக்ரியம். ருத்ர கிரந்தி விஷ்ணு சொன்னவே அதெல்லாம் ஹிருதய கத அநாஹத சக்ரியம், இதயத்துல இருக்கக்கூடியதான அநாஹத சக்கரம். அதுக்கு அநாஹதம்னு ஏறு பேர் வந்து தெரியும், ருட்டுரஷாணாம் மூர்தா ருடன ஷ. இவைகள்லாம் நம்ம சொல்லும் பொழுது மூச்சு காத்து தலையில போய் தலையில இடிச்சு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி வரதான், அது வந்து அந்த இதயத்துக்கு கிட்ட வந்து அதை தொடாம விட்டு போறது, அதான் அநாஹதம். ஆகதம் பண்ணல, அத போய் குத்தல இதயத்தை, இதயத்துக்கு கிட்ட வேகமா வந்து அதை தொடாம போயிடுதான், அதனால அநாஹத சக்கரம்னு பேர் வச்சிருக்காது. அப்படி வினத்தீதி ததா அனுஷ்டானே ஏதத் வைபரீத்யம் உன்னேயம். பகவத்கீதையில சொல்லும் பொழுது ஊர்துமு உலமதாகம் அஸ்வத்தம் பிராகு ரவ்யம் சந்தாம் சியத்திய பர்ணானி எத்தம் வேத ச வேதவிது. அங்க என்ன சொன்னா தெரியுமாண்ணா, ஒரு மரம் இருக்கான், அந்த மரம் என்ன மேல இருந்து கீழே தொங்கறதான். இப்படி எங்க அந்த மரத்தை பார்க்க முடியுமா? அஸ்வத்த மரம் அது எப்படி இருக்க, அதனுடைய வேர் எல்லாம் மேல இருக்கான், ஊர்துவ மூலம் வேர் மேல இருக்கான், அதஸ்தாகம் கீழே எல்லாம் கிளைகள் இருக்கான். இப்படி எங்கேயாவது மரம் இருக்குமா? நிறைய கிளைகள் இருக்கு சார், அதுக்கு பச்சைகள்லாம் கீழையும் மேலையும் போயிட்டு இருக்க, ஆனா அது வந்து மேல இருந்து தொங்கறதுன்னு. இது என்ன அர்த்தம்? உங்க சரீரத்துக்குள்ள அந்த ஸ்ரீசக்கரமானது அந்த மேருவானது எப்படி இருக்கு, சிரத்துல இருந்து ஆரம்பிச்சு மேல இருந்து கீழே ரிவர்ஸா இருக்கு, அதான் அனுஷ்டானே ஏதத் வைபரீத்யம் உன்னேயம். இதுக்கு மாறுதலாக இருக்கு. பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர கிரந்தின்னு சொன்னேன்னு, மேல இருந்து வரும்பொழுது ருத்ர கிரந்தி பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி பிரம்ம கிரந்தி அப்படி இருக்கணும். பாடக்கிரமாதீயத்வாது அப்படித்தான் என்ன அக்னிஹோத்திரம் ஜோதி யவாகும் பசதி. வேதம் இப்படி சொல்லிருக்கு, அக்னிஹோத்திரத்தை பண்ணு கஞ்சியவை. எதுக்கு சார் அப்புறம் நீங்க சாப்பிடுமா? அக்னிஹோத்திரத்தை பண்ணுன்னு சொல்லி அப்புறம் கஞ்சியவைங்கிறது ஏன்? அக்னிஹோத்திரம் சாப்பிட ரொம்ப சோர்வாயிடுது பாவம், கொஞ்சம் ஓட்டு கஞ்சி சாப்பிடுங்க அதுக்காகவா? இல்ல இல்ல, கஞ்சியினால ஹோமம் பண்ணணும் நீங்க. இப்ப கஞ்சியினால ஹோமம் பண்ண அக்னிஹோத்திரம் பண்ணின விதம் கஞ்சி வச்சு எந்த பகவானுக்கு பிரீத்தி? அப்ப என்ன பண்ணுன்னு, அப்படி வேதத்துல படிச்சிருந்த போதிலும் அனுஷ்டானம் பண்ணும் பொழுது மாத்தி பண்ணு, முதல்ல கஞ்சியவே கஞ்சியை வச்சு சித்தமான பதிலாம் அக்னிஹோத்திரத்தை ஆரம்பி அந்த அக்னிஹோத்திர அக்னி பகவானுக்கு இந்த கஞ்சியினால ஹோமம் பண்ணணும். பிரயோகம் என்ன? அர்த்த பாடக்கிரமாத் அர்த்தக்கிரமா பலியா. வேதத்துல இந்த ஆர்டர்ல படிச்ச போதிலும் அது எப்படி உபயோகப்படுமோ அந்த ஆர்டர்ல தான் நீங்க பண்ணணும். ஆனா எல்லா ஆர்டரும் மாத்தி விட்டோம் நம்ம. இப்ப ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தா, குமிட்டி ஏத்தி வெங்கல பானைய வச்சு அதுல உலைய வச்சு, உலைய வச்சு என்னன்னு இப்ப புரியாது, ஜலத்தை வச்சுன்னு சொல்லணும். பழைய நாள்ல அப்படி சொல்லிட்டு இருந்த, உலைய வச்சு அது நல்லா கொதிச்ச பிறகு அதுல கொஞ்சம் அரிசியை போடுவா, அந்த கொதிக்கிற அந்த ஜலம் இருக்கு பத்தில அதுல இந்த அரிசியை போட்டா கொதிப்பு நின்று போயிடும். அதே போல கொதிச்சுட்டு இருக்கிற மனசு இந்த ஆகாரத்தை உட்படினா மனசு கொதிக்கிறது நிக்கும். இப்படி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப என்ன பண்றேன் தெரியுமா? நான் குக்கர்ல ஜலத்தை வச்சு இது அரிசியை போட்டு அதுக்கு மேல ஜலத்தை வச்சு அதுக்கு மேல மூடுகள். என்ன சுவாமி விவகாரம்? எல்லாம் மீமாம்சை எல்லாம் மாறி போயிடுது. பாடக்கிரமா அர்த்தக்கிரமா போயிட்டு இருக்க விவகாரங்கள் எல்லாம் நம்ம இருந்து முன்னால இருக்க ஆர்டர் எல்லாம் போயிடுது. இருக்கட்டும், இருந்தாலும் நமக்கு என்னன்னு தெரியணுமோ இல்லையா? அதே மாதிரியே அனுஷ்டானத்துல பாடம் சொல்ற காலத்துல வேற, அனுஷ்டானம் பண்ணும் பொழுது இது வேற விதமா இருக்கும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஜபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது இந்த கிரந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அனுஷ்டானே ஏதத் வைபரீத்யம் உன்னேயம். பாடக்கிரமாத் அர்த்தக்கிரமஸ்ய பலியத்வாத் அர்த்தாச்சா இது பாஞ்சமிக நியாயாத். அஞ்சாம் அத்தியாயத்துல இத பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்கேன் மீமாம்சையில. யத்வா இது ஒரு அர்த்தம் சொல்லியாச்சு. ஸ்ரீவித்யாயாம் சத்வார கண்டா. ஸ்ரீவிஜயில நான்கு கண்டம் இருக்கு. முதல்வது வாக்பவ கண்டம், ரெண்டாவது காமராஜ கூட்டம், மூணாவது சக்தி கூட்டம், நாலாவது இதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு பீஜாட்சரம். இப்படி சொல்ற இந்த மூணு கூட்டங்கள் இருக்க, அது என்ன? ஆக்னேய சௌர சௌமிய சந்திர கலாக்கியாக முதல்ல சொன்னேன். அக்னிமண்டலம், சூரிய மண்டலம், சந்திரமண்டலம், இப்படித்தானே பூஜை பண்ணும் பொழுது கலைகளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல அக்னி கலைகள், அப்புறம் சூரிய கலைகள், அப்புறம் சந்திர. ஆத்துக்கு போய் புஸ்தம் பார்த்துட்டு பாக்குறேன் சார், கன்ஃபார்ம் பண்றேன் என்ன சார், இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல எல்லாம் ஆன பிறகு நான்காவது துரிய கண்ட அகார உகார மகார நாதம். அதனால்தான் ஓங்காரம்னு சொல்லியிருக்க மாண்டவக்கிய பிரகத்துல. அதனாலதான் அகாரம் உக்காரம் மகாரம் மூணு சுத்து குண்டலினிக்கு. அந்த அரை சுத்து என்னன்னா நாதம். எல்லாம் இங்க இருக்கிறதான் சார் அங்க சொல்லியிருக்கார். இல்ல இல்ல அங்க இருக்கிறதான் இங்க சொல்லியிருக்க. யாரோ ஏதோ உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி எடுத்துங்க. ஆனா விவகாரம் என்ன, எல்லா சாஸ்திரமும் தந்திரமும் உங்க அனுபவத்தை எடுத்து சொல்றது. நமக்கு இந்த பிரிவில பகவான அடையறதுக்கு வழி சொல்றதுங்கிறதுக்கு அறிப்போம். ஆகையால் சத்வார கண்டாக ஆக்னேய சௌர சௌமிய சந்திர கலாக்கா தேயேவ அவைகளே வாக்பவ காமராஜ சக்தி துரியாக்கியாச்சா. இதான் வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம், துரிய கூட்டம் அப்படின்னு சொல்ற. வேதாந்தத்திலையும் துரியம்னு சொன்னேன், ஜாகர ஸ்வப்ன சுஷுப்தி துரியம் அப்படின்னு சொன்ன பார்த்தா இதே தான். தேசாம் சதுர்ணாம் மத்தியே த்ரயஹ ஹிருல்லேகாக்கியா கிரந்தயஹ. இந்த நடுவுல ஒவ்வொரு ஹிரீம் 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 ஹிருல்லேகான ஹிரீம். இந்த ஹிரீம்ங்கிறது ஒரு முடிச்சு. ஏன்னா சொல்றவாள் கிரீம் சொல்ற, இவ ஐஸ்கிரீம் சொல்லித்தான் வழக்கம். மந்திரம் சொல்லுங்க கிரீம் கிரீம் சொல்றாள், தவிர கிரீம் சொல்ல மாட்டேங்கிற. அது ஒரு கிரந்தி. அந்த குருவான் அவர் சொல்லி கொடுக்கறப்ப முதல்ல சொல்லணும் அந்த ஹாங்கிறது நாபியிலிருந்து வரணும். இதுல கிரீங்கார ரூபா, இங்க கிரீம்னு கிரீம் கிரீம் சரீரணி அப்படிங்கிற ஒரு நாம வரப்போறது. அப்ப இந்த ஹிரீம் பத்தி விஸ்தாரமாக சொல்ல போறேன். ஹகாரம் ரேபம் ஈகாரம் பிந்து எனக்கூடியதான நான்கு எழுத்துக்கண்ட கொண்டது ஹிரீம் எனக்கூடியதான பீஜம். அதுல ஹாங்கிறது ஆகாசத்தை குறிக்கிறது, ராங்கிறது நெருப்பை குறிக்கிறது, வன்னி பீஜமாம் ராங்கிறது. அத்தனை ஈம்ங்கிறது காமகலா பீஜத்தை குறிக்கிறது. மேல இருக்கக்கூடியதான அந்த பிந்து இருக்கு பார்த்தீங்களா ஹிரீம்னு, அந்த பிந்துல ஒன்பதா பிரிச்சிருக்கோம். உங்கிருந்து ஆரம்பிச்ச நாதம் நாதம் தான் உண்மணி வரிசையா ஏதோ பிரிச்சுட்டு இருக்கா அவ பாட்டுக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தம் உண்டு அப்படின்னு விசேஷமா சொல்லிருக்கு. ஹிரீம் சொன்னா பன்னெண்டு அக்ஷரங்கள். எவ்வளவு தூரம் நம்ம முன்னோர்கள் இதுல இருந்து விசாரம் பண்ணிருக்கா, அதை தீர்மானம் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஹிரீம்ங்கிறது கிரந்தி. தாஷ்ட திஸ்ரஹ கிரமேண அந்த மூணு ஹிரீமுக்கும் ருத்ர விஷ்ணு பிரம்ம சம்யகா, மூணு ஹிரீமுக்கு மூணு. தத்ரயம் பினத்தி ததந்த பிரவிசதி. ஒவ்வொரு தரம் மந்திரம் சொல்லும் பொழுது நீங்க ஹிரீம் ஹிரீம் ஹிரீம்னு சொல்லிட்டு அது வழியா தானே போறேள். இந்த நாதமானது அதுக்குள்ள போய் வழியில வருது. ஆகையால் இதுக்கு விசேஷமாக பிரம்ம கிரந்தி விபேதினி, ருத்ர கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி விபேதினு சொல்றேன். சொல்லக்கூடியது வஸ்து தஸ்து. இப்ப ரெண்டாவது அர்த்தம் சொன்னேன். ஆனா நிஜமா இதுக்கு எனக்கு வேண்டிய அர்த்தம், எனக்கு பிடிச்ச அர்த்தம் இன்னொன்னு இருக்குங்கிற. அது எங்க சொல்லிருக்க, எங்க பரசுராமர் அவர் தான் சூத்திரத்தை எழுதினார். அவர் குரு ஒருத்தர் இருக்கார் தத்தாத்திரேயர்னு. அந்த தத்தாத்திரேயர்னு இருக்கார் பாத்தீங்களா, இவர் யாருனர், அத்ரி அத்ரிக்கு பிறந்தவர், அத்ரி முனிவர். அந்த அத்ரி முனிவருக்கு ஆத்தக்காரிக்கு அனசூயான்னு பேரு. அசூயான்னு வயத்தரிச்சல். இந்த வயத்தரிச்சல் இல்லாதவன் அனசூய. முதல்ல என்ன, நாம எப்படி இருக்குமோ அவன் இருக்கல, அதை கண்டு என்ன வயது இருக்கு. ஒருத்தர் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் உங்க முகத்துல என்னமோ ஒரு தேஜஸ் வருது. என்ன ஏன் என்ன பண்ணின, சாதாரணமா தானே இருக்கேன். இன்னொருத்தர் நன்னா இருந்தா பிடிக்காது நோக்கத்துல, அது ஒரு கஷ்டம். இதுக்கு அசூயான்னு பேர். ஒண்ணும் இல்லாத போனாலும் நம்மளை கண்டா அவளுக்கு என்ன காயற பாத்தீங்களா, ஏன்தான் காயறேன்னு தெரியலையே. விவகாரம் முழுக்க இந்த ஒரு துர்க்குணம் போயிடுத்தானாலே ஒரு மனுஷன் மூணை தாண்டி நாலாவது நிலையில இருப்பானா. மூணு எதை தாண்டது, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், மூணை தாண்டி குணாதீதன் ஆயிடுவானா. விவகாரத்தை என்ன வேணும், முதல்ல மனுஷனை கீழே தாழ்றது இந்த வாய் தரிச்சல். இத சொல்றதுக்காக தான் அத்திரி ஆத்தக்காரி அனசூயான்னு சொன்னேன். இந்த அத்திரி அனசூயாக்கு பிறந்தவர் தத்தன், தேவ தத்தன். அவர் தத்தன் இருக்கிறதுனாலதான் அவருக்கு என்ன பேச்சுன்னார், அத்திரி கோத்திரத்துல பிறந்ததுனால ஆத்திரேயனாச்சு. சோ தத்த ஆத்திரேயர். இந்த தத்தாத்திரேயர் தான் விசேஷமாக அவர் அத்தனையும் வாசித்து கேரள தேசத்துல மலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். ராமனுக்கும் பரசுராமனுக்கும் ஒரு தகராறு நடந்தது. பரசுராமன் தோத்து போயிட்டார். அவரிடத்துல இருக்கிற எல்லா சக்தியும் ராமன் வாங்கிட்டார். அப்புறம் என்ன, நீர் மேல போய் ஜபம் பண்ணிக்கோன்னு விட்டார். அங்கிருந்து நேரம் ஜபம் பண்ணுங்கன்னு மந்திரம் தெரிஞ்சாதான ஜபம் பண்றதுக்கு, நீர் பண்ணுங்கன்னு என்ன சார் பண்றது. அந்த இடத்துல போங்கோ, கேரள கஷேத்திரத்துல அவர் தத்தாத்திரேயர் அவர்கிட்ட போய் கத்துங்கோ அப்படின்னார். இவர் இங்கிருந்து போறார். இவர் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஆச்சாரத்தோட இருந்துட்டு யாரும் இம்மி அளவுக்கு இங்கே அங்கேயே போனா அவளை அடிச்சு கொள்றதுங்கிற அபிப்பிராயத்திலே வளர்ந்தவர். இவர் பூலோகத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை சத்திரிய ராஜாக்கள் இருக்காளோ அத்தனை பேரையும் கொஞ்சம் தப்பு பண்ணினாலும் கொண்டு விட வேண்டியது, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது அவர்கிட்ட. அப்படி அத்தனை பேரையும் கொண்டு 21 தரம் பூமண்டலம் எல்லாம் சுத்திட்டு வந்தவர் அவர். அப்படிப்பட்டதான அவர் அந்த மனசுல ரொம்ப ரஜோகுணம் இருக்கு, ரொம்ப கோபம் இருக்க, அந்த கோபத்தை சமிக்க வைக்கணும். குருவானவர் என்ன பண்றார், நம்ம இடத்துல இருக்கக்கூடியதான டிஃபெக்ட நம்ம அறியாமலேயே நாம் போக்கிக் கொள்வது எப்படின்னு சொல்றதுதான் குரு. வெஷு அவளை இதெல்லாம் பண்ணப்படாத, உங்களுக்கே தெரியாம உங்க இடத்துல இருக்கக்கூடியதான தோஷங்களை நீக்குவது குருவுடைய செயல். என்ன பண்ணினார், இவர் வரத்துக்கு முன்னால ஒரு விதமா ஒரு மாதிரி இருந்த, இவர் இங்கிருந்து மேல போய் பாக்கிறார், அங்க இருக்காரு இந்த மலை தான் போய் பார்த்தா இவரை நம்ம குருவா எடுத்துக்க கூடியதான நிலையில அவர் இல்ல, ஆசாரியக்காரன் ஒன்னும் இல்லாம இங்க இருக்கார். சரி, ஏதோ ராமன் சொன்னார், சரி இல்ல இவர் நமக்கு குரு ஆக முடியாது, குருன்னா ஏதோ சுத்தமா நீட்டா இருந்துட்டு ஆச்சாரமா ஜபம் பண்ணிட்டு சௌக்கியமா சாஸ்திரங்கள் பேசிட்டு அப்படி இருக்கணும் சார், சாதாரணமா ஏதோ மாதிரி இருந்தா பார்த்தாலே நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்தா அப்படின்னு நான் சொல்லி இறங்கி இருந்துட்டாராம். பாதி மலை இறங்கின அப்புறம் அங்கிருந்து வெளியில வந்து பரசுராமான்னு கத்தினாராம். அவர் மேல பாக்கிறார், அவர் தான் என் பேர் உமக்கு எப்படி தெரியும்னு கேட்ட இங்க இருந்த அந்த என் பேர் உமக்கு எப்படி தெரியும், நான் பரசுராமன் உமக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியும் வா நீங்க, என்னுடைய பரிசரங்களை பார்த்து ஏமாந்து போனியோ இல்லையோ, நீ என்னத்தானே அனுப்பி சொல்லிருக்காரு பார்க்க சொல்லிருக்கார் ராமன், ஏன் போயிட்ட அப்படின்னார். புரியல உங்களுடைய கௌரவம் புரியல. அப்போ அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரா, அதற்கு பிறகு பரசுராமன் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டார்னு தத்தாத்திரேய சம்ஹிதையில இருக்க அங்க இருக்கக்கூடியதான் ஸ்லோகம் சொல்றார். மூலாதாராதிக்கம் ஷட் சக்கரம் குலமிதி ஸ்மிருதம். மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான ஆறு சக்கரங்களுக்கு குலம்னு பேரு. கிரந்தித்ரயம் தத்ர தேவி சக்கரத்ரய கர்ப்பிதம், அதுல மூணு வளங்கள் வளையங்கள் இருக்கு, வளைவுகள் இருக்கு. பிருதிவி ஆப்ய சக்கரத்விதயம் பிரம்ம கிரந்தி பதோதிதம், முதல் ரெண்டு சக்கரங்களுக்கு பிரம்ம கிரந்தின்னு பேரு. வன்னி சூரிய உபயம் வன்னி சூரியமயம் சக்கரத்வயம் தேஜோமயம் மகது, நெருப்பு சூரியன் ரெண்டும் இருக்கிற சக்கரங்கள் ரெண்டும் தேஜோமயம் தேஜஸ். விஷ்ணு கிரந்தி பதே நோக்தம் தைஜசம் சர்வ சித்திதம். இப்படி இங்க இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவா அம்பாளை இதயத்துல தியானம் பண்ணமுன்னா சர்வ சித்திதம். வாயு ஆகாசத்வயி ரூபம் சக்கரத்விதயம் உத்தமம். வாயு ஆகாசம் இந்த ரெண்டுலயும் இருக்கக்கூடியது ரெண்டு சக்கரங்கள், உத்தமமான சக்கரங்கள். ருத்ர கிரந்தி பதே நோக்தம் மங்களாயதனம் மகது, இதான் மங்களாயதனம் மகது, உயர்ந்ததான ஒரு மங்களம். இந்த ஜென்மாவிலே உங்களுக்கு சகலக்ஷேமங்களும் நடக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை கொடுப்பாளாம். அதனால மங்களாயதனம் மகது. அந்த அம்பாளை நீங்க பார்த்து தரிசிக்க பூஜிக்க சிந்தனம் செய்ய ஸ்பர்சிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட குருபக்தி செய்யும் குவலையத்தோருக்கு தருமுக்தி சார் பூட்டும் தரைத்தாரே அப்படின்னு விசேஷமாக திருமூலர் அந்த அம்பாளை நம்ம இதயத்துக்குள்ள தரிசிக்க பார்க்க பூஜிக்க உள்ளூர் அந்தர்யாகம் பூஜை பண்றதுக்கு சிந்தனை செய்ய அம்பாளை தியானம் பண்ணி பரிசிக்க பரிசிக்கன ஸ்பரிசிக்க நமக்குள்ள அந்த ஸ்பர்சம் ஏற்படும். ஸ்பர்சிக்க கீர்த்திக்க வாயோட எடுத்து பூஜை பண்ணி பாதுகம் சூட குரு பாதுகா மந்திரத்தை அறிந்து குரு பக்தி செய்யும் குவளையத்தோருக்கு அப்படிப்பட்டதான மனுஷனுக்கு தரு முக்தி சார் கூட்டும் சன்மார்க்கம் இதுவே அப்படின்னு சத்துக்கள்னு சொல்றேல, இந்த சத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிற விசேஷமாக சொல்லிருக்க. இதே ஒரு அனுபவம் ஒரு மகாத்மாவுக்கு வந்திருக்க. யாருக்க? மூக்கருங்கிற ஒரு கவிக்கு இந்த அனுபவம் வந்த சமயத்துல ராகாச்சந்திர சமான கந்தி வதனா நாகாதி ராஜஸ்துதா மூகா நாமபி குர்வதி சுரதுனி நிகாச வக்வைபவம் ஸ்ரீகாஞ்சி நகரி விஹார ரசிகா சோகாபஹந்திரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ராகாரிணி ராஜதே. இந்த அனுபவம் வந்ததுமே பண்ணின ஸ்லோகம். ராகாச்சந்திர சமான கந்தி வதனா சரத்காலத்துல பௌர்ணமி அன்னைக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்திரன் எப்படி கரோ அப்படிப்பட்டதான பிரகாசமான அழகான முகமுடையவள். நாகாதி ராஜஸ்துதா தேவலோகத்தில் இருக்க இந்திராதி தேவதெல்லாம் துதிக்கக்கூடியதவளும் முகாநாபிமிகுர்வதி சுரதுனி ஒன்றும் தெரியாதவனு கூட தேனொழுக பேச வைக்கிறாளாம். பேச வைக்கிறதுன்னு வாக்தேவனுடைய அனுபவம் அனுகிரகம் அம்பாளால் தான் கிடைக்கும். நீகாச வாக்வைபவம் ஸ்ரீ காஞ்சி நகரி விஹார ரசிகா. காஞ்சி கஷேத்திரத்துல இப்படியும் அப்படியும் சுத்தின்னு இருக்கான சின்ன குழந்தையா. சோகாபகம் த்ரீசதாம் நல்ல வாழ்க்கை எல்லா விதமான துன்பங்களையும் அடியோட நீக்கிறவள். ஏகா புண்ணிய பரம்பரா நம்ம உலகத்தில் இருக்கிற மனுஷியெல்லாம் செய்ததான புண்ணியம் அங்கே சுத்தின்னு இருக்க. ஏகா புண்ணிய பரம்பரா பரா பசுபதே ஆகாரிணி ராஜதே. பசுபதியினுடைய ஒரு ஸ்வரூபம் அவ வந்து அம்பாள் யார? பரமேஸ்வர ஸ்வரூபம். அம்பாள் வேறு பரமேஸ்வரன் வேறுன்னு இல்ல. மன்மதன் ஒரு தரம் பரமேஸ்வரனால எரிக்கப்பட்டார். அந்த மன்மதனுக்கு அம்பாள் மறுபடியும் உயிரை கொடுத்தா. உயிரை கொடுத்த பிறகு மன்மதன் எழுந்து வந்து விட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னர் அவ்வளவுதான் நமக்கு கதை தெரியும். ஆனா காமாட்சி விஜயம்ங்கிற ஒரு கிரந்தம், இது ஒரு பகுதி மார்க்கண்டேய புராணத்துல இருக்க. இந்த மார்க்கண்டேய புராணத்துல அந்தர்கதமாக ஒரு பாகம் இருக்க. அதுல என்ன பண்ணினா மன்மதோபாசிதா வித்யான்னு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையா, காதி வித்யா எதை சொல்லிட்டு இருக்கல. இந்த பஞ்சவிசய மந்திரத்தை அவர் பாட்டுக்கு வெகுநாள் ஜபித்தாராம். அம்பாள் பிரத்யட்சமான பிறகு அம்பாள் வரம் என்ன வேணும்னு கேட்டுக்கொன்னார். நீங்க என்ன தான் சொன்னாலும் சரி அந்த பரமேஸ்வரன் மேல எனக்கு கோபம் போகலன்ட்டாவும். என்ன எரிச்சு விட்டார் பார்த்தீங்களா, ஒரு தப்பும் பண்ணாமல் நீங்க உயிரை கொடுத்த இருந்தாலும் நான் அந்த பரமேஸ்வரன் கொஞ்ச நாள் எப்பாவது தோக்கடிக்கிறேன் என்ன. அம்பாள் பார்த்தாலும் பக்தன் கேக்குறான், அவரோ ஆத்துக்காரர் என்ன பண்றது, சரி ஒரு விளையாட்டா இருக்கட்டும் அப்படின்ட்டார். மறுபடியும் பரமேஸ்வரன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தபஸ் பண்ணின. பழைய நாள்ல தபஸ் பண்றதுன்னு சகஜம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தபஸ் பண்றது, தினந்தோறும் ஆத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷன் ஜபம் இப்படி எல்லாம் இருந்தது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இது விவகாரம் என்னன்னா தபஸ் பண்ணிட்டு இருந்தார் இவர். அங்க போய் என்ன அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கோ இல்லையோ, ஒவ்வொன்னா பானத்தை போட்டு இருக்க ஒவ்வொரு புஷ்பமா அவருக்கு தெரியும்னு. பூஜை பண்றப்ப எப்படி போடுவேள், அடிக்கிற போல எப்படி போடுவேன் தெரியாதா விவகாரம் என்ன. சில பேர் பூஜை பண்றதே அடிக்கிற போல தான் இருக்கும், புஷ்பத்தை போலிங் போடுற போல போடுறான் விவகாரம் ஒழுக்க. பக்தியோட பூஜை பண்ண வேண்டாமா, இவன் வேணும்னு அடிக்கிற போல போட்டாதான். பரமேஸ்வரன் பார்த்தார், மூணாவது கண்ணை திறந்தார், ஒன்னும் ஆகல. பாசுபதாஸ்திரத்தை போட்டார், ஒன்னும் ஆகல. நெருப்புனால அந்த வாயால நெருப்ப விட்டார், ஒன்னும் ஆகல. மன்னன் அப்படியே இருக்கான், என்னடா இது விவகாரம் தெரியலையே அப்படின்னு ஆரம்பிச்சு, சரி இவன் இப்படி இல்லேன்னு ஒரு கோடி ருத்ர கணங்களை தயார் பண்ணினாராம். இவர் என்ன பண்ணினார், அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஒரு கோடி மன்மதனால தயார் பண்ணினார். ஒவ்வொரு மன்மதனும் ஒவ்வொரு ருத்ரோட சண்டை போட்டு இருக்கா. உலகம் முழுக்க இதுதான் நடக்கிறதுன்னு விவகாரம் முழுக்க. இந்த மன்மதர் ஜெயிச்சார், ருத்ரர்கள்லாம் பிராணம் விட்டாலாம். அவர் பார்த்தார், மறுபடியும் இன்னொரு கோட்டை தயார் பண்ணினார். இது போல மூணு தரம் நடந்தது. பரமேஸ்வரன் பார்த்தார், என்ன விவகாரம், நம்ம யார் தயார் பண்ணாலும் அவள் போயிட்டே இருக்கா, இவாளும் இந்த மன்மதன் ஒன்னும் ஆக மாட்டேங்கிறார், இது இதை சூழ்ச்சி ஏதோ இருக்க அப்படின்னு நேரா காஞ்சிபுரத்துக்கு அம்பாள்கிட்ட வந்தாளா. அம்பாள் பார்த்து சிரிச்சாளா, ஏன்னா அங்க இருக்கிற மன்மதனுக்கு இவ்வளவு சக்தி எங்க இருக்குன்னு, என்னுடைய புன்சிரிப்பினால் தானே இவைகள்லாம் உண்டானாள், மந்தஸ்மிதத்தினால இவ்வளவு சக்தி வந்ததான் அந்த மன்மதனுக்கு. என்ன பண்ண, நீங்க போய் தபஸ் பண்ணிங்கோன்ட்டா. அவர் அங்கிருந்து ஆரம்பிச்சு நாபிஸ்தானம்னு ஒன்னு இருக்கு அங்க, அத சுத்திட்டு அதுக்கப்புறம் ஓட்யான பீட்டத்துல போய் தபஸ் பண்ணிட்டே இருக்கார் அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல பரமேஸ்வரனை ஜெயித்ததான ஸ்தானம் இது, அதனால சிவஜித் ஸ்தானம் அப்படின்னு. அதனாலதான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான எந்த ஈஸ்வரன் கோவில்ல அம்பாள் இருக்க மாட்டான். எந்த கைலாசநாதர் கோவிலா இருக்கட்டும், ஏகாம்பரேஸ்வரர் கோவிலா இருக்கட்டும், அங்கே பரமேஸ்வரன் தான் இருப்பாரே தவிர அந்த கோவில் அம்பாள் கிடையாது. விவகாரம் என்ன, சிவனை ஜெயித்ததான ஒரு ஸ்தானம், பரமேஸ்வருடைய லிங்கம் மட்டும்தான் இருக்கும், அம்பாளுடைய சக்தி அங்க இருக்காது. ஏன்னா அம்பாளுடைய சக்தி மன்மதனிட்ட இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் என்னாச்சுன்னா, பிரம்மதேவர் பார்த்தாராம், எல்லா ஊர்லயும் இருக்க இருந்தாலும் முக்தி கஷேத்திரங்கள்ல வசதியான கஷேத்திரம் காஞ்சிபுரம், அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தைதே மோட்சதாயகா அப்படின்னு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான பட்டணங்கள். இப்படிப்பட்டதான ஒரு பட்டணத்துல சிவனுக்கு பக்கத்துல அம்பாள் இல்லாத போனா என்ன நன்னா இல்லையே அப்படின்னு மறுபடியும் காஞ்சிபுர கஷேத்திரத்துல அம்பாள உபாசனம் பண்ணி தியானம் பண்ணி கேட்டுட்டாரா. அம்பாள் சொன்ன, ஒன்னும் கவலைப்படாத, பரமேஸ்வரன் வேற எங்கேயும் இல்ல, என்னிடத்துல இருக்கான ஸ்வரூபத்தை காமிச்சாளா. அந்த ஸ்வரூபம் வந்து துவயாஹத்வாவாமம் வபுர பரிதிருப்தேன மனசா சரீரார்த்தம் சம்போத பரமபி சங்கே கிருதமபூது. இத பார்த்து சொல்ற, அம்பாளுக்குள்ளேயே பரமேஸ்வரன் காணப்படுறார், ஆனா அந்த பரமேஸ்வரன் தனியா காணப்படலையாம், அத்தனை இடத்துலயும் சக்தி இல்லேன்னு சொன்னேன, என்னுடைய சக்தி தான் இங்க இருக்கக்கூடியதான இந்த கஷேத்திரத்துல எல்லா கோயில்லயும் இருக்க, அத்தனை லிங்கத்துக்கு பக்கத்துலயும் என்னுடைய சக்தி தான் இருக்க, நான் எல்லா சக்தியும் சேர்ந்து ஓரிடத்துல இருக்கேன் அப்படின்னு. எதே தத்வத்ரூபம் சகல மருணாபம் திருநயனம் குச்சாபியமானம் குட்டிலசி சூடாலம குடம் அப்படின்னு அந்த பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் எது, ஆருண்யம் முக்கண்ணு, அதோட தலையில இருக்கக்கூடியதான சந்திர பிறை, இந்த மூணு அம்பாளத்திலே காணப்பட்டதான். காரணம் என்ன, சிவனை தனக்குள்ள சேர்த்துண்டா. அப்படிப்பட்டதான எங்க சிவலிங்கம் இருந்தாலும் அந்த இடத்துல அம்பாள் அதுக்கு மேல வந்துட்டு இருக்கார். அதனாலதான் சரீரார்த்தம் சம்போகோன்னு இருக்கிறத சில பேர் சரீரம் துவம் சம்போகோ மாத்திவிட்டார், சரீரார்த்தம் சம்போகோ இல்ல சரீரம் துவம் சம்போகோ, பரமேஸ்வரனுக்கு நீ சரீரமா இருக்காய், சரீரத்துக்குள்ள சரீரியா அவர் இருக்கார், ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவதோ அப்படின்னு அம்பாளுக்குள்ள அந்தர்கதமாக பரமேஸ்வரன் இருக்கான்னு சொல்ற பார்த்தீங்களா. இந்த ஸ்வரூபத்தை தான் தத்தாத்திரேய சம்ஹிதையில சொல்லிருக்கு. தத்தாத்திரேய சம்ஹிதையில சொன்னது இதுதான் விசேஷம், சிவசக்தி சாமரஸ்யம், இத கேட்டவாளுக்கு அந்யோன்ய தாம்பத்தியம் சமனஸ்து சாமரஸ்யம், மனசுல கவலைகள் எல்லாம் போய் க்ஷேமத்தை கொடுப்பா அப்படின்னு விசேஷமாக மார்க்கண்டேய புராண அந்தர்கத தத்தாத்ரேய சமீதியில் இருக்கக்கூடியதான அம்சங்கள் இதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது சஹஸ்ராராம் புஜாரூடா சுதாசாராதிவர்ஷினி, இது அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லோருக்கும் அம்பாளுடைய அனுகிரகத்துல தீபாவளி சகலக்ஷேமும் ஏற்பாடுகளும் பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த புதன்கிழமை நேர்ப்பார். ஹரி ஓம்.